டு கண்டினியூ ஜெயம்பதி விக்ரமரத்ன.
மார்க சபா உபசபாபதி துமனி, திவா ஆஹார சந்தா அப்பி ஸ்ரீ அனுகோட்ட மா கதாகரவின் ஹிட்டிய மகானூர் நகரே திபன வாகன ததபதே சஹா ஏயின் அதிவில திபன ஜனதாவட அதிவில திபன கரதர வகேம கவதாக்வத் நொதிபூதரம் வூ வாயு தூஷணே பிலிபந்த லக்கி ஜாவதன மந்திரிதுமா கிவா வகே மகானூர் நகரைய திபென்னே ம கொழம்ப வகை நவே மகானூர் நகரே தியன்னே கந்து வளர்லக்க மேத எமனிசா மே தூஷ வாயு தூஷணே உணகம ஏ வாயு எஹெம தவஸ்கனங் எஹெம எஹெம ஹீட்டினோ மே பிலிபந்தவ மா கலீன் கியப்பு மகாச்சாரிய ஒலிவெயிலே பெரும் மேத்துமா தீர்க காலையாக திசே மே பிலிபந்த பர்ரேஷன கர திபெனோ பலமுக எக்தாஸ் நமசிய மமிதன அணு கணங்கள இந்தாங் அணு அட்டை அணு நவம் பச வாழ திபு கார பார வாழ திமுன காலே மாளிகாவ ஒசே திவு தன்னகுமுர பார வாழ திமுன காலே ஏப்பிலி மந்த பரீட்சண கரலா சுவாகன திபுனா ஏ வாயு தூஷண குத்தரம் உக்ரவெல்லாம் தீனோ திகல இன்பசு திதாஸ் எக்கேசிர திதாஸ் பஹாதாக்வா அவரது ஹத்தரக காலே அக்துல மாளிகாவே பார அரியா ஏ அரலத்திமுன் காலே வாயு தூஷணே ஹொந்தடம அடுணு இன் பாசு திதாஸ் பஹேன் பாசு நவதாத் பார வெஹுவட பாசே அது இத்தாமத்ம நரக தாத்வேட்ட கட்ட கிஹில்ல திபெனோ எதுமாகே வார்த்தா புவத் பத்தில் பரலா திபெனோ சமாஜ வெப்படிவில் பரவிலா திபெனோ மகானூர் நகரே திபென இத்தாமத்ம நரக தாத்வய வாயு தூஷணே பிலிபாந்தவ எத்துமா இல்லதரவு கரல தீரும் மேகட எக் எக்க விஷ்ணுமா கிளேச மகானுவர பத்தே ஜனதாவ இதிரிபாத் கெருபு எக்கா தேயாக் தமாய் மே பார அடுமகானே கெட்டி காலையாக் பத்தேகேன் தவல் காலேவாத் சீமா சாகித வாகன பிரமாணே கட்ட அடு வசேன் சஹல்லு வாகன பிரமாண வாகன வல்ட்டவாத் அறிந்தே கேல இஸ்ர மம மாளிகாவே எஹா பத்தே மங் கியுவ வகை அருது ஹத்தலிஹாக் மம ஜீவத்துனே கேட்டவல லெவுல அம்பிட்டிய பாரே மம எக காலையாக ஜீவத்துனே அறுது விசாக் பித்தர அம்பிட்டிய எஹா கெலவரே வெவே எஹா கெலவரே எஹிதி எஹி ஏ காலே சபாபி துமனி தேவவீதிய மகே கா நீதிஜ காரியாலய சிட்ட மகே கெதரட்ட யான்னட்ட நூறல் நூறவெல மகே கெதர நிவசட்ட யான்னட்டு கியே வாகனே மினித்து பஹாய் மினித்து பஹாய் வெடி முனத் மினித்து தாய் இஸ்கோல ஏறன வேலா வெடி முன்னது மீன்த்து தாய் அது ஏ பார வெஹிம ஹேத்து கொட்டகேன அது குவீன்ஸ் ஹோட்டலே சிட்ட ரத்துபோக்கோட்ட ஏமட்ட மினித்து ஹத்தலிஸ் பாக் என அவஸ்தாவால் தீபனும் சமஹரோட பேக் ஈட்டு வெடி வில அவஸ்தாவால் தீபனும் விசேஷன்ம பாசல் ததபதைய பாசல் ஏறன வேலாவே தீபன ததபதே ஹேத்து கொட்டகேன மே பிலிபந்தவ நோயகுத் யோஜனா எதிரிபாத்துனா நோயகுத் வரிங் வர யோஜனா எதிரிபாத்துனா எக யோஜனாவாக திபுனா மறு வெவட்ட உடின் பாரக் ஹதண்டோனைகில லொக்கு ஆச்சகக் வகை ஏக வவே திபென அலங்காரேட பலபான்னிசா ஏகட்ட விருத்த உணாஹுங்கக்கா ஏகே அத்தாக் திபெனோ ஏகேம் ஏ பிராஸ்தி விசந்தேகில மங்கிதான் என்ன ஆய யோஜனாவாக்காவா உடுவத்த கிளைய ஐநம் பாரக் ஹதான் ஏட்டத் ஏ பிலிபந்தவாத் பிரஷ்ன மாத்து உணா முகத உடுவத்த கலே திபென ஏ ஜைவ விவிதாத்வேட்ட இன்ன சத்துண்ட உண்ட பலப்பாய் கேல நோய்குத் யோஜனாவால் எதிர்பார்த்துனா மம முகத்தகட்டவாத் கியன்ன தலதா மார்கியா விசராபிட பார வியூருத்த கிரீமென் பவனக் தென் திபென பிரஷ்னே உக்ரவெனவாய் கேல அத பிரஷ்னே இத்தாமத்ம பரபத்தலாய் ஏ எம பார வியூருத்த கிரீமென் பவனக் நம் ஏ பிரஷ்னே விசந்தன்னம் பே எமனிசாத்தமாய் தீர்க்காலீன விசந்துமா கவசவென் நிசாம சத்துட்டு வேணும் மே அழுத்த யோஜனா பிள்ளி பந்தவ லக்ஷ்மண் கிரியால் எத்துமா விசேஷன் மே பலாத்தே கெனக் எத்துமா அப்படி தென்னாம தேவவீதியே அப்போ நீதிஜ காரியால் பார்த்துக்கினா காலே தே எத்துமாட்ட அத்தக்கியும் திபினோம் மே பிள்ளி பந்தவ தென் யோஜனா வாக்கு திருப்பாத்துக்கெல்லாம் திபினோம் சுதுஹும் பல்லைந்தாங் ஜாட்டின் உமகா கதலா நூற வில தாக்வா தக்வாத் இன் பசு நூற விலசிட தன்ன குமர தக்வாத் உமாங் மார்கயாக் ஹதான்னட் දැන් එතනදී මම විස්තර හොයාගත්තා මට දැනගන්න ලැබුණා මාලිගාවේ යටින්වත් වැව යටින්වත් යන්නේ නැතුව මල්වත්ත විහාරයේ පිටිපස්සේ තියෙන කඳු යටින් යන්නට එතකොට තිබෙන පරිසරය පිළිබඳ ඇති වෙන ප්‍රශ්න වතුර කාන්දු වීම පිළිබඳ ඇති වෙන ප්‍රශ්න අවම වෙනවා දැන් අපි දන්නවා ලෝකෙ හැම තැනම වගේ හැම රටකම වගේ විශාල නගරවල මෙවැනි ටනල්ස් මෙවැනි උමං මාර්ග ඕන තරම් තියෙනවා ඉතින් අපිටත් අපිට ඒ අනුව යමින් අවශ්‍ය පරිසරය පිළිබඳව අවශ්‍ය ප්‍රවේශම් වීම සහිතව ඒ වගේම අපි දැක්කා උමාවය සිද්ධියේදී දැන් උමාවය සිද්ධිය උණයි කියලා උමාවය හැමතැනම වෙන්නේ නැහැ ඒ විදිහටම උමාවය කාරණේ පිළිබඳව සිද්ධිය උනේ මේ තුන්වෙනි පැලැන්තියේ 3rd grade contractor කෙනෙකුට බාර දීලා ඒ පිළිබඳව අපි දැන් කවුරුත් දන්නවා ඇති වෙනට සාකච්ඡා වෙලා තිබෙනවා මේ 3rd grade contractor කෙනෙකුට දීලා නොයෙකුත් වාසි ලබාගෙන දේශපාලඥයින් ඒකේ විපාක විඳින්නට වෙලා තිබෙන්නේ ඒ බණ්ඩාරවෙල පළාතේ සාමාන්‍ය ජනතාවටයි. ඒ පිළිබඳව දැන් නෝර්වේජියන් විශේෂඥයෝ ඇවිල්ලා යම් පිළියම් යෝජනා කරලා තිබෙනවා. මම හිතන්නේ මේ ටනල් එක හදනකොට අලුතෙන් මහනුවර හරහා ඒ වගේම අවශ්‍ය විශේෂඥයන්ගේ උපදෙස් ගන්න පුළුවන් ගන්නවට සැකයක් නැහැ. මම නම් කැමති වුණා මම මුලින් හිතා හිටියේ සුදුහුම්පල නෙවෙයි අර කිංගස්වුඩ් විද්‍යාලයටත් මෙහා ඊට මෙහා තියෙන ඒට එහා තියෙන රේල් පාරේ ඒ හන්දියටත් මෙහා තියෙනවා නම් පටන් ගන්නව නම් හොඳයි කියලා මමට දැන ආරංචි වුණා වියදම නිසා තවත් එහායින් පටන් ගන්න කියලා ටනල් එක අත වශයෙන් විලියම් ගෝපල්ව මාවතේ මහාධිකරණ සංකීර්ණයේ හරියම පටන් ගන්න පුළුවන් නම් ඒ තරමට හොඳයි කෙසේ වෙතත් මේ හොඳ යෝජනාවක් මේ හොඳ යෝජනාවක් නගරයේ මැදින් යන්නේ නැතුව අම්පිටිය තලාතුය කන්දහන්දියේ පැත්තෙන් හඟුරංගෙත නුවරඑළිය පැත්තට යන ජනතාවට ඒ පාරේ යන්න පුළුවන් මෝටර රථවලට ඊළඟට තෙල් දෙනියෙන් බදුල්ල ඒ පැත්තට යන්නට පුළුවන් ඒ පාරේ ඒ නිසා ඒක හොඳ යෝජනාවක් එය ඉතාමත්ම ඉක්මනින් පටන් ගන්නට පුළුවන් වෙයි කියලා මම විශ්වාස කරනවා ඊළඟට කොළඹ නුවර වටේ දැන් සමහර පළපාරවල් දියුණු කරගෙන යනවා බොම සතුරුයි දකින්න මහනුවර සිට කටුගස්තර මහාමාර්ගය පුළුල් කරගෙන යනවා ඒ වගේම ලේවැල්ල සිට උඩුවැත්ත කෙළේ අයිනෙන් අරුප්පලට යන මහාමාර්ගය පුළුල් කරගෙන යනවා එක කාරණයක් සඳහන් කරන්න ඕන විශේෂයෙන් මාර්ග ඇමතුමත් ඉන්න වෙලාවේ මේ පිළිම තලාවේ තිබෙන වාහන අර්බුදය සමහර දවස්වලට සභාපතිතුමනි ඇමතුමනි මම කඩු ගන්නාවේ ඉඳන් නුවර නගරයට යන්න පැයක් යනවා සමහරලාට කඩු ගන්නාවේ ඉඳන් නුවරට පැයක් ගිහිල්ලා තියෙනවා සමන් ඉඳලා තියෙනවා විශේෂයෙන්ම පිළිමතලාව පැත්තේ කිරිබත් කුඹර පැත්තේ සිදුවෙන තදබදේ නිසා ඉතින් මොකක් හරි විකල්ප ක්‍රමයක් හොයන්නට ඕනේ හොඳම මම හිතන්නේ අර පිළිමතලාව නගරයේ ළඟ තිබෙන ඔයෙන් ගිරාගම පැත්තෙන් එහෙන් යන්නට බයිපාස් එකක් හදන්න පුළුවන් නම් එහෙම නැත්නම් අනිත් පැත්තෙන් බයිපාස් එකක් හදන්න පුළුවන් බෝයගෙනේ පැත්තෙන් කඩු ගන්න අය මම දන්නේ කොහොමද කියලා මේ වගේ ක්‍රම හොයා ගන්න ඕනේ අපි දැක්කා මහනුවර මාර්ගයේ කොළඹ මහනුවර මාර්ගයේ මේ ප්‍රශ්නේ විසඳලා තියෙනවා තැන් ගණනාවකදී මාවනැල්ල බයිපාස් එක හැදීමෙන් විශාල සේවයක් වුණා. අපි මේ පිළිබඳ විශේෂයෙන් ෆෞස් ඇමතුමා ඉන්න කාලේ තුමා ඒක ඉෂ්ට කෙරුවා. ඒකෙන් විශාල සේවයක් වුණා. වාහන තදබදේ අඩු වුණා. කෑගල්ලේ බයිපාස් එක හදාගන්න අවුරුදු මෙතන 10ක් විතර ගියා. අවසාන වශයෙන් පුළුවන් වුණා එකත් කරගන්න. ඒ වගේම මම හිතනවා ඒ වගේම මේ පිළිමතරාව නගරයේ සහ විශේෂයෙන්ම ගම්පල පාරේ අනිත් පැත්තෙන් ගෙලියෝ නගරේ බයිපාස් හදලා හරි ඒ වාහන තදබදේ අඩු කරන්න පුළුවන් නම් හොඳයි මොකද කඩු ගන්නාවේ ඉඳන් මහනුවරට ඉස්සර නම් මිනිත්තු 20න් 25න් යනවා දැන් පැයක් එකමාරක් යනවායි කියන එක අත වශයෙන් මහා අපරාධයක් නෑ එතන හේතුවක් තියෙනවා ට්‍රැෆික් විශාල ට්‍රැෆික් එකක් තියෙනවා ඒක කවුරුත් හින්දා නෙවෙයි විශාල ට්‍රැෆික් එකක් තියෙනවා එතන පිළිගන්න ඕනේ විශාල ට්‍රැෆික් එකක් තියෙනවා එතුමා මම දන්නවා මොකද එතුමත් එක්ක මම සාකච්ඡා කළා තියෙනවා මහනුවර සහ අවට ට්‍රැෆික් ප්‍රශ්න පිළිබඳ එතුමාට ලොකු උනන්දුවක් තිබෙනවා ඒ පළාතේ කෙනෙක් හැටියට ඒ නිසා මම හිතන්නේ ඒක විසඳන්න පුළුවන් ඒ පිළිබඳ යම් ප්‍රායෝගික වැඩපිළිවෙලක් නැතුව පැයක් එකමාරක් කඩු ගන්නාවේ ඉඳන් නුවරට යනවායි කියන එක මම හිතනවා ඒක අපිට කොහොමවත් පිළිගන්න බෑ ඒ වගේම ගෙලිය ඔය පැත්තේ මේ ප්‍රශ්න වලටත් විසඳුමක් ලබා දෙන්න පුළුවන් ඒක කියලා මම විශ්වාස කරනවා. මම ලකී ජයවර්ධන අපේ ගරු මන්ත්‍රීතුමාට ඉතාමත්ම ස්තුතිවන්ත වෙනවා මෙම කාරණය පාර්ලිමේන්තුවේදී මතු කිරීමට අවස්ථාවක් ලබා දීම ගැන. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ඔනරබල් ආනන්ද අලුත්කමකි.
මුලාසනේ ගරු සභාපතිතුමනි, ලකී ජයවර්ධන ගරු මන්ත්‍රීතුමා ඉතා වැදගත් යෝජනාවක් මේ ගරු සභාවට ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම මහනුවර නගරය සහ ආශ්‍රිත නගර තුළ පවතින මේ තදබදය ඉවත් කිරීම සඳහා නොයිකුත් විකල්ප මාර්ග සහ නොයිකුත් යෝජනාවල් මේ වෙනතුරු කරලා ඇතත් තාම ස්ථිර සාර විසඳුමක් නොලබුණු අවස්ථාවක මෙතුමා මේ යෝජනාව ගෙනීමෙන් විවිධ පළාත් නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන් මේ සම්බන්ධයෙන් අදහස් දක්වන අතර මටත් අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ගරු සභාපතිතුමාට ස්තුතිවන්ත වෙන අතර අද උදේ මේ ගරු සභාවට ගරු අග්‍රාමාත්‍යතුමා කරන ලද විශේෂ ප්‍රකාශයට අනුව අපිට බොහොම පැහැදිලි වෙනවා මහනුවර නගරයේ සහ කෑගල්ල ඒ වගේම වරකාපොල ආදී මේ නගර තුල පවතින තදබදය අඩු කිරීම සඳහා අධිවේගී මාර්ගයක් ස්ථාපනය කරමින් මේ සඳහා ඒ මූලික වැඩකටයුතු අවසන් කරමින් අදියර 3කින් මේ අධිවේගී මාර්ගය අවසන් කිරීමට ගරු අග්‍රාමාත්‍යතුමත් ඒ වගේම මහා මාර්ග ගරු අමාත්‍ය ලක්ෂ්මන් කිරියෙල්ල ගරු අමාත්‍යතුමත් දැඩි උත්සාහයක යෙදෙන බව අපි දන්නවා. ඇත්තෙන්ම මේ විකල්ප ක්‍රමයට අමතරව මා යෝජනා කරනවා පේරාදෙණිය පිළිමතලාව කඩුගන්නාව ඒ වගේම මාවනල්ල නගරයේ කෑගල්ල නගරයේ මේ තියෙන තදබදය 25%කින් අඩු කිරීම සඳහා අපි දැනට විකල්ප මාර්ග හැටියට ගරු කිරියල්ල අමාත්‍යතුමාගේ මඟ පෙන්වීම යටතේ උඩුවෙල්ල අසුපිනියෙල්ල හරහා අරණායකින් මාවනල්ලට ගොස් දෙබත්ගම අලපලාවල හරහා කෑගල්ල නගරිනුත් කිලෝමීටරක් එහා පැත්තට යන්න පුළුවන් මාර්ගයක් නාවලපිටිය කෙනෙකුට ගිනිගත්තේන කෙනෙකුට නුවරඑළිය කෙනෙකුට හැටන් කෙනෙකුට අපිට කිලෝමීටර 27ක් විතර ළඟින් කෑගල්ල නගරෙට ළඟා වෙලා කොළඹට එන්න පුළුවන් විකල්ප මාර්ගයක් දැනට ඉදීමෙන් පවතිනවා. ඒ වගේම කුරුඳුවත්ත ප්‍රාදේශීය ගඟහෙල කුරුඳුවත්ත ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ හරහා මාවතුපොළ ඊට පස්සේ සැලව රජමහා විහාරයේ හරහා අරණායකට දැනට මාර්ගය සකස් වීම පවතිනවා. මම හිතන්නේ අපේ රජයේ යටතේ ගරු මහා මාර්ග අමාත්‍යාංශය ගරු කිරියල් අමාත්‍යතුමාට ලැබීමේ ප්‍රතිඵලයක් හැටියට තමයි මේ සියල්ල සිද්ධ වෙන්නේ. එතුමා බොහොම උවමනාවෙන් මේ කටයුත්තට අපිට දායකත්ව දෙනවා. එතුමා හැම අවස්ථාවෙදීම අපි කරන ලද යෝජනාවල් වලට එතුමා බොහොම පැහැදීමෙන් ඒ කටයුතු සිද්ධ කරන බව අපි ප්‍රකාශ කළ යුතුව තිබෙනවා. ඊට අමතරව අද නාලපිටියේ කෙනකොට කොළඹෙන්ට දැනට රඹුපිටිය හරහා යටියන්තොට නාගස්සන්න හරහා යටියන්තොට මාර්ගයේ මම හිතන්නේ තව මාස දෙකක් තුනක් යනකොට ඒ මාර්ගයේ කාපට් අතුරලා අවසන් වෙනවා. ඒ වගේම අපි හෙට පටන් ගන්නවා දොළොස් භාගයේ හරහා යටියන්තොට හරහා කොළඹ මාර්ගයේ ඉතිරි කොටස මං හිතන්නේ බෝක්කු ටික දාලා පාලන් ටික යොදලා දැන් හෙට කාපට් ඇතිරීම සඳහා එහි මූලික වැඩ කටයුතු ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. එනිසා මේ මහාමාර්ග අමාත්‍යාංශ තුලින් විශේෂයෙන්ම ගරු කිරියල්ල අමාත්‍යතුමාගේ මඟ පෙන්වීම යටතේ මේ විකල්ප මාර්ග සකස් කිරීමේදී මං හිතන්නේ පිළිමතලාව කඩුගන්නාව මාවනල්ල කෑගල්ලට එන ඒ වාහන සියල්ල මේ අමතර මාර්ගවල තුලින් කොළඹට ළඟා විය හැකි. ඒ වගේම විශාල කිලෝමීටර් 20ක 25ක ප්‍රමාණයක් ඉතිරි වෙනවා, කාලය ඉතිරි වෙනවා මේ මාර්ග තුලින් ගමන් කිරීම. විශේෂයෙන්ම මහනුවර නගරයේ ගරු අග්‍රාමාත්‍යතුමා කරන ලදේ සාකච්ඡාවට අනුව අගමැතිතුමාගේ මඟ පෙන්වීම යටතේ මහනුවර නගරයේ විශේෂයෙන්ම කර්මාන්ත පුරයක් ආරම්භ කිරීම ඒ වගේම පැරණි බන්ධනාගාර ඒ භූමිය නව නිර්මාණ කටයුත්තකට යොදා ගැනීම ආදී විශේෂිත කරුණු රාශියක් සාකච්ඡා වෙමින් පවතිනවා. ඒ වගේම මහනුවර නගරය නව නගරයක් හැටියට නිර්මාණය කිරීම ඒ වගේම පෞරාණික වටිනාකමක් ඇති විශේෂයෙන්ම අග නගරයට පස්සේ තියෙන මේ ප්‍රධාන නගරය මහනුවර නගරය. එනිසා මහනුවර නගරය සහ ඒ ආශ්‍රිත ප්‍රදේශ සංවර්ධනය කිරීම සඳහා රජය ගන්නා උත්සාහය අපි ඉතා අගය කොට සලකන්න ඕන. මං හිතන්නේ 2020 වෙනකොට මහනුවර මේ තිබෙන අඩුපාඩුකම් සියල්ල සකස් වෙලා මහනුවර මේ වාහන තදබදය විතරක් නෙවෙයි මහනුවර නගරය ඉතා අලංකාර නගරයක් හැට නිර්මාණය වෙන ගමන් ඒ ඓතිහාසික පසුබිමද ආරක්ෂා වෙමින් මේ සියල්ල කටයුතු සිද්ධ කිරීම සඳහා සැලසුම් සකස් කරලා තියෙනවා. එනිසා ඔබතුමා මට මේ ලකී ජයවර්ධන ගරු අමාත්‍ය මන්ත්‍රීතුමා ඇමති මේ වේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා කියුණාට එතුමා ගෙන්න ලද මේ ඉතා වැදගත් යෝජනාවට අදහස් දැක්වීමට අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා
මාණියනි. Honorable Minister, Honorable Minister, the answer.
Aye. Yeah, no. We accept.
Item number one, item number two, House Secretary.
Aye.
Honorable Marekar. Honorable Abdullah Maghrub.
இன்றைய தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, எனது பிரேரணைக்கு நான் ஒரு மில்லியன் வேலைவாய்ப்பு கருத்திட்டத்தை அமுல்படுத்தும் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளித்தல், ஒரு மில்லியன் வேலைவாய்ப்பு கருத்திட்டத்தை அமுல்படுத்தும் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் 35 தொடக்கம் 45 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும், ஆரம்ப இரண்டாம் நிலை மற்றும் சிரேஷ்ட இரண்டாம் நிலை மட்டங்களில் பாடசாலையை விட்டு விலகிய மற்றும் காப்பொத்த சாதாரண தகமைகளுடன் 20 வருடங்களுக்கு மேலாக பாடசாலைகளை தொழில் ஆசிரியர்களாக வேலைக்கு அமைக்க வேலை அமர்த்தப்பட்டுள்ளோரின் உயர்கல்வி தகமைகளை பரிசீலிக்காது நிரந்தர அந்தஸ்தை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு இப்பாராளுமன்றத்தில் நான் பிரேரிக்கின்றேன். முன் வலி
ஆமோதிக்கின்றேன்.
இன்று இந்த சபையிலே இது தொடர்பாக பேச கிடைத்தமைக்கு நான் சந்தோஷமடைகின்றேன். கடந்த 1.5 வருடங்களுக்கு பிறகு இப்பிரேரணை முன்னெடுக்கப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த வரையிலே தற்பொழுது காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை இந்த 2018 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவிலே எங்களுடைய நிதியமைச்சர் மங்கள சமர அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி திட்டத்திலே நான் இந்த முன்மொழிகளை இங்கு வைத்தேன். இன்று 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக கடந்த 2 வருடம் பூர்த்தியடைந்த நிலைமையிலே 2 லட்சத்துக்கான வேலைவாய்ப்புகள் பெறப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்ற போது, குறைந்தபட்சம் திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு 10,000 இளைஞர்களாக வேலை பெற்றிருக்க வேண்டும். இது எந்த இடத்தில் தவறு நடந்திருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்காமல் என்னை பொறுத்த வரையிலே கடந்த எனது 20 வருட இந்த பாராளுமன்றத்தினுடைய காலங்களிலெல்லாம் நான் முன்மொழிகின்ற எமது மாவட்டத்தினுடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக நான் பேச வேண்டியவனாக இருக்கின்றேன். எமது மாவட்டம் ஒரு அழகிய மாவட்டம். அது 82 கிலோமீட்டர் கடல் நீள, அதாவது தூரத்தை கவர் பண்ணக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. அதிலும் கிண்ணியா பிரதேசம், கிண்ணியா நகரசபை என்பது ஒட்டுமொத்த 2,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள திருமலை மாவட்டத்திலே 13 உள்ராட்சி மண்டலங்களிலே எமது கிண்ணியா நகரசபை வெறுமனே 9 சதுர கிலோமீட்டர்களை மட்டுமே கொண்டிருக்கின்றது. ஆனால் திருகோணமலை மாவட்டத்தினுடைய ஏனைய பிரதேச சபைகளை விட, பிரதேச செயலகங்களை விட கிட்டத்தட்ட 51,000 சனத்தொகை வாழுகின்ற பிரதேசமாக எனது நகரசபை இருக்கின்றது. மீள்குடியேற்றம் செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது. இந்த நேரத்திலே தான் நான் சிடி கிண்ணியா சிட்டி பிளேன் மெகா சிட்டி புரோகிரத்துக்கு கீழே சிங்கப்பூர், நாட்டுக்காக நாட்டுக்காக பட்டினமும் சூழலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே எனது கிண்ணியாவை 2003 ஆண்டு மௌரூஃப் அவர்கள் அமைச்சராக நகர அபிவிருத்தி அமைச்சராக இருந்த போது ஒரு நகரம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது கிண்ணியா பிரதேசபையும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று உள்வாங்கப்பட்டது. இதனை கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் கொள்கையளவிலே ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இன்று நடைபெற்ற கூட்டத்திலே கிண்ணியா சிட்டி பிளானிலே அங்கிருக்கின்ற பிரிட்ஜுகள் பாலங்கள் பாதைகள் போன்றவற்றை மட்டுமல்லாமல் அந்த பிரதேசத்திலே 4.5 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு லெகோன் கிண்ணியா கட்டையாறிலிருந்து ஈச்சந்தீவு வரை அதனை அகழுகின்ற போது அந்த இரு மரங்களும் 4 பாதைகள் 46 கிலோமீட்டரில் அமைகின்ற போது உள் வீதிகள் 47 கிலோமீட்டர் அமைகின்ற போது 88 கிலோமீட்டர் உள்ளக காப்பட் வீதிகள் அமைகின்ற போது அந்த கரையோர பகுதிகள் அந்த மக்கள் இன்னும் 50 வருடங்களுக்கு வெளியிடங்களுக்கு குடியேறாமல் அங்கே இருப்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றது. எமது கிண்ணியா நகரசபை 17 GS பிரிவுகளையும் அதே போன்று கிண்ணியா பிரதேசபை 14 பிரதேச கிராம சேவை பிரிவுகளையும் கொண்டிருக்கின்றது. அதிலே 6 பிரதேசம் என்பவற்றை அந்த ஜிஎன் டிவிஷனை கிண்ணியாவோடு இணைப்பதன் மூலம் அவருடைய விவசாய மற்றும் கால்நடை விடயங்களை அபிவிருத்தி செய்வதற்கு அங்கு முடியும். அதே நேரத்திலே கொக்குளாய் நாயார் துவக்கம் பொத்துயில் வரை இருக்கின்ற கரையோர பிரதேசங்களிலே இன்று மிக கவர்ச்சிகரமான ஒரு பிரதேசமாக எங்களுடைய கிண்ணியா நகரசபையினுடைய முகப்பகுதி இருக்கின்றது. இது தென்கிழக்கு ஆசியாவினுடைய ஜப்பான் போன்ற நாடுகளிலே இன்று சவுத் கொரியா கொரியா போன்ற நாடுகளிலே இன்று எமது இயற்கையாக அமைந்த துறைமுகத்தின் மூலமாக அஸ்ரப் ஜெட்டியினூடாக அதனுடைய கடற்பிரயாணங்கள் போகின்ற போது எமது கிண்ணியா நகரசபை அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது டூரிசம் அதாவது பயணிகளை அவர்கள் வருகின்ற போது எங்களுடைய அந்நிய செலவாணியை சேமிக்க முடியும். அது மட்டுமல்ல அங்கு இயற்கையாக அன்று பிரிட்டிஷாருடைய காலத்திலே 99 எண்ணெய் தாங்கிகள் இருந்தது. இது பலமுறை இங்கு பேசியிருக்கின்றோம். கபகஸ்தந்தை போன்று ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை அங்கு அமைக்கின்ற போது அந்த டேங்குகளை பயன்படுத்துகின்ற போது அங்கு 10,000,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும். 2002 எங்களுடைய முன்னாள் கைத்தொழில் அமைச்சராக இருந்த போகல்லா கம அவர்கள் அந்த பிரதேசத்திலே யுகதக்மை என்ற நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து கப்பல் துறையிலே 5,000 ஏக்கரை அதற்காக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய தொழிற்பேட்டைகளை அமைப்பதற்கு முயற்சித்தார்கள். இன்று அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்கள் உப்பார் கெங்கை பிரதேசத்திலே 25 சதுர மைல்களிலே ஒரு தொழிற்பேட்டை அமைப்பதற்கு முயற்சிக்கின்ற போது 2018 நிதி ஒதுக்கீட்டிலே அதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். எமது கிண்ணியா சிட்டி பிளான் என படுகின்ற போது டூரிசம் மட்டுமல்ல ஏனைய அனைத்து விடயங்களும் எங்களுடைய அரச நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழிற்பேட்டைகள் குடியிருப்பு வசதிகள் பாதைகள் என்கின்ற போது வருகின்ற 2018 பட்ஜெட்டிலே 500 பில்லியனை அதாவது 3.75 பில்லியன் டாலர்களை எமது பட்ஜெட்டிலே எமக்கு ஒதுக்கித்தர வேண்டும் என்று எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடமும் கௌரவ நிதியமைச்சர் அவர்களிடம் நான் வேண்டியிருக்கின்றேன். இந்த வேலை திட்டம் பூர்த்தி அடைகின்ற போது கிழக்கு மாகாணத்திலே டூரிசம் வருகின்ற போது கிண்ணியா பிரதேசத்தினுடைய அந்த அகழ்வு எடுக்கப்படுகின்ற லெகுனுக்கூடாக போகின்ற போது ஒரு கேரளா நாட்டிலே போகின்ற ஒரு உணர்வை அவர்கள் பெறுவார்கள். இலங்கையில் இருக்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கு மிக கவர்ச்சிகரமான பிரதேசமாக எமது கிண்ணியா பிரதேசம் இருக்கும். அதிலே அனைத்து மக்களுக்கும் அவருடைய அபிவிருத்தி அவருடைய தேவை அவருடைய ரீசெட்டில்மெண்ட் அதாவது புனர்வாழ்வு நடவடிக்கைகள் அவருடைய மீள்குடியேற்றங்கள் என்பவற்றை அபிவிருத்தி செய்வதற்கு கிண்ணியா நகரசபை மெகா சிட்டி பிளானுக்கு கீழே அவரை புதிய நகராக்க திட்டத்துக்கு கீழே அதை உள்வாங்க வேண்டும் என்று இதனை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். இன்று எனது பிரேரணையிலே இதனை சமர்ப்பிக்கின்ற போது இன்று எமது நிதியமைச்சரிடம் கொடுத்த இதனையும் எமது எசட் ஹேண்ட்சாட்டிலே பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று திருகோணமலை மாவட்டம் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பெற வேண்டும். 10 லட்சம் வேலை வாய்ப்பிலே 30 வருட யுத்த காலத்திலே யாழ்ப்பாணம் துவக்கம் எமது வடமாகாணத்திலிருந்து கிழக்கு மாகாணம் வரையும் இருக்கின்ற சகல மாவட்டங்களிலும் உள்ள இளைஞர்கள் விரக்தியுற்ற நிலையிலே இருக்கின்றார்கள். இந்த வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற போது வடக்கு கிழக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று எனது முறைநிலையை முன்வைத்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் யுத்தகால சூழலிலே எந்த ஒரு ஆசிரியரும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு படிப்பிக்க வரவில்லை. அவர்களுடைய சாதாரண சித்தி மூலம்தான் அவர்கள் பாடசாலைகளிலே வேலைக்கு சென்றார்கள். அவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் உழண்டியராக வேலை செய்தார்கள். இன்று எமது அரசாங்கம் 445 உழண்டியருக்காக திருவண்ணாமலை வேலைவாய்ப்பையும் வடக்கில 1000 பேருக்கும் அனுமதி வழங்கப்பட்டும் கூட அங்கு அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இனவீதாசாரம் பேணப்பட வேண்டும் என்று அங்கு வேலை அவர்கள் உழண்டியராக வேலை செய்தது தமிழ் மொழி பாடசாலைகளிலே. அந்த பாடசாலைகளிலே அவர்கள் வேலையற்றிருந்தவர்களுக்குத்தான் அந்த அங்கீகாரம், அதாவது கேபினெட் அப்ரூவல் கிடைத்தும் அந்த 445 நியமனங்களும் பாடசாலை நியமனங்களும் 1000 வடபுல ஆசிரிய நியமனங்களும் இன்னும் வழங்கப்படாமல் தாமதிக்கப்படுகின்றது. 1000000 வேலைவாய்ப்பு திட்டத்திலே அங்கு சிறு கைத்தொழில் பேட்டைகள் பெருந்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்படுகின்ற போது அதற்கான வளங்கள் இருக்கின்ற போது அதற்கு முன்னுரிமை 2018 பட்ஜெட்டிலே கொடுக்கப்பட வேண்டும். எனது மெகா சிட்டி பிளானிலே எனது இந்த இன்று சமர்ப்பிக்கப்பட்ட விடயத்தை இந்த பாராளுமன்றத்தினூடாக எமது கௌரவ பிரதமந்திரி அவர்களுக்கும் எமது கௌரவ நிதியமைச்சருக்கும் எட்டி வைப்பதோடு மகாவலி ப்ரொஜெக்ட் கிண்ணியா குரங்குவாஞ்சான் மகாவலி கழுகங்கை திட்டத்தை பூர்ணப்படுத்துகின்ற போது 12,000 ஏக்கர் நிலப்பரப்பு அங்கு நீர்ப்பாசனம் பெறுகின்ற போது அங்கும் விவசாயிகளுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படவிருக்கின்றது. இந்த விடயத்திலே அனைத்துக்கும் முன்னுரிமை அடங்கி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய 11 டிஎஸ் டிவிஷனிலும் ஒவ்வொரு வேலை திட்டத்தையும் அங்கு அதிகரித்து கொடுக்கின்ற போது எமது திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த காலங்களிலே 30 வருடம் மட்டுமல்ல கடந்த 55 தசாப்தங்களாக வேலைவாய்ப்பு விடயங்களிலும் அபிவிருத்தி விடயங்களிலும் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த பிரேரணை மூலமாக இதனை எமது அரசாங்கம், எமது பிரதம மந்திரி அவர்கள், கௌரவ ஜனாதிபதி அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
நன்றி. கௌரவ அமீர் அலி.
பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ரஹீம். இன்று புறநிறுவை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மௌரூஃப் அவர்கள் இந்த சபையிலே 1,000,000 வேலைவாய்ப்பு கருத்திட்டத்தை அமல்படுத்தும் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், 1,000,000 வேலைவாய்ப்பு கருத்திட்டத்தை அமல்நடத்தும் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் 35 to 45 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும், ஆரம்பம் 2nd நிலை மற்றும் சிரேஷ்ட 2nd நிலை மட்டங்கள் பாடசாலைகள் விட்டு விலகிய மற்றும் காணாப்போனாத்தான சாதாரண தகமைகளுடன் 20 வருடங்களுக்கு மேலாக பாடசாலைகளில் தொண்ட ஆசிரியராக நிரந்தர அந்தஸ்தை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இப்பாராளுமன்றத்தில் பிரேரணையை நான் வழிமொழிய கெடுத்தமை சந்தோஷம் என்று நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் இன்று தலைமைத்துவத்தில் இருக்கின்ற பொழுது தலைமை தாங்கும் பிரதி மரியாதைக்குரிய பிரதி தலைவர் அவர்களே, அப்துல்லா மௌரூஃப் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த காலத்துக்கு தேவையான இந்த நாட்டிலே ஏற்பட்டு போயிருக்கிற ஒரு முக்கியமான சூழலிலே இந்த பிரேரணையை கொண்டு வந்து இருப்பது என்பது அவருக்கு நான் ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தை தாழ்ந்தவன் என்கிற ரீதியிலே வடகிழக்கு புலத்திலே வாழ்கிற அந்த சுமையை சுமந்து கொள்கிறவன் என்கிற ரீதியிலே அவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது கடந்த 30 வருட ஜனநாயக போராட்டமும் இன்னொரு 30 வருட ஆயுத போராட்டத்தின் காரணமாக வடக்கிலும் கிழக்கிலும் அந்த பிரதேசத்திலே இருக்கிற தமிழ் இளைஞர்களும் முஸ்லீம் இளைஞர்களும் அன்று 10 வயதாக இருந்தவர்கள் இன்று கிட்டத்தட்ட 50 to 60 வயதுக்கு தள்ளப்பட்ட நிலையிலே, அவர்களுடைய எதிர்காலம் சூன்யமயமாக்கப்பட்ட நிலையிலே இப்பொழுது இந்த சபையிலே இந்த பிரேரணையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இதுபோன்று போராட்டம் நடுபகுதியில் இருக்கிற பொழுது பிறந்த பிள்ளைகள் இப்பொழுது கிட்டத்தட்ட 35 to 40 வயதை எட்டிய நிலையிலே அவர்களுடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாத ஒரு சூன்யமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால்தான் இந்த பிரேரணை கொண்டு வந்திருப்பது வடக்கும் கிழக்கிலும் வாழ்கிற தமிழ் முஸ்லீம் சமூகத்துக்கு மாத்திரமல்லாமல் அந்த பிரதேசத்திலே பாதிக்கப்பட்டு போயிருக்கிற சிங்கள இளைஞர்களாக இருந்தார்களும் அவர்களையும் உள்வாங்கப்பட்டு நியாயபூர்வமான முறையிலே இந்த 1,000,000 வீலமைப்பு திட்ட விடயத்திலே அரசாங்கம் அந்த பிரதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமையை இந்த சபையிலே இருக்கிற எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஆகுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த காலத்திலே யுத்தத்தின் காரணமாக குழுக்களுக்கு தலைவர் அவர்களே, இந்த காலகட்டத்திலே தான் இந்த வடக்கிலும் கிழக்கிலும் முஸ்லீம் இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் என்று பேதமை இல்லாமல், அதிகம் பேர் தொழில் வாய்ப்பில்லாமல், நாங்கள் எதை செய்து கொள்வது என்று எதிர்பார்க்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே அரசியல்வாதிகளோடும் அல்லது தொழில் பெறுவதற்குரிய ஏதாவது ஏஜெண்டுகளிடத்திலும் அவர்கள் அலைந்து திரிவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அரசியல் தலைவர்களை நம்பு அந்த தொழில் ரீதியிலே பார்ப்பதிலும் பார்க்க அந்த தொழில் எடுத்து கொடுக்கின்ற சில ஏஜெண்டுகளிடத்திலே அவர்கள் தங்களுடைய பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் ஏமாற்றப்படுகிற நிகழ்வு சதா வடக்கிலும் கிழக்கிலும் தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனது மாவட்டமாகிய மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வியர்வையை சிந்தி உழைத்த அந்த பணத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 5 லட்சம் அல்லது 6 லட்சம் ரூபாய்களை கொடுத்து ஏமாறுகிறார்கள். இவைகளெல்லாம் நாங்கள் கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே இருந்த அரசாங்கங்கள் யோசிக்க தவறிவிட்டன. இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிற ஒரு சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற நிலவரத்திலே கடந்த காலத்திலே இருந்த ஆட்சியாளர்கள் தவறிவிட்டதின் காரணமாகத்தான் இந்த பிரேரணையின் முன்னடக்கம் என்று நான் நினைக்கிறேன். இது இந்த நாட்டிலே இருக்கிற இளைஞர்களை பொறுத்தவரையிலே தமிழ் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள் என்று நாங்கள் பார்ப்பதற்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கிற எல்லோருமே இளைஞர்கள். இவர்கள் இந்த நாட்டின் எதிர்கால சொத்து. இவர்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இந்த நாட்டிலே ஒரு தேக ஆரோக்கியத்தோடு இருப்பார்களான மாத்திரம்தான் இந்த நாட்டிலே எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று நான் நம்பிக்கை கொள்கின்ற அரசியல்வாதி. அந்த வகையிலே இந்த இளைஞர்கள் யுத்தத்தின் காரணமாக அவர்கள் அநேகம் பேர் தன்னுடைய படிப்பை அவர்கள் தொடர முடியாமல் போயிருக்கிறது. சரியான சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் அல்லது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் விசேடமாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலும் அதிகம் பேர் நிரம்பி இருக்கிறார்கள். இவர்களை யாரும் கண்டுகொள்வதாக இல்லை. அந்த மாவட்டங்களிலே தனியார் ஆலைகளோ அல்லது பெரிய பிரமாண்டமான தொழிற்சாலைகளோ அல்லது தொழில்களை வழங்கக்கூடிய கொழும்பை போன்று, கண்டியை போன்று, குருணாங்களை போன்று தொழில் பேட்டைகள் அதிகம் கொண்ட பிரதேசமாகவும் அந்த பிரதேசத்தை நீங்கள் காண முடியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர் பல்லாயிரக்கணக்காக பாதிக்கப்பட்டு போயிருக்கிற இந்த இளைஞர் சமூகத்திற்கு இந்த தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த அரசாங்கம் செய்தே ஆக வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற இந்த இளைஞர்கள் மன உளைச்சலோடு இருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள். போராட்டத்தின் காரணமாக அநேகம் பேர் கல்வியை இழந்திருக்கிறார்கள். கல்வியை தொடர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு தொழிலொன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற மன உளைச்சலிலே போதைக்கு அடிமையானவர்களாக, போதை மாத்திரைக்கு அடிமையானவர்களாக வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற இளைஞர்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தரவுகளின்படி, கணக்கெடுப்புகளின்படி வடபுலமும் கிழக்கு மாகாணமும் தான், விசேடமாக யாழ் மாவட்டமும் மட்டக்களப்பு மாவட்டமும் தான் போதைக்கு அதிகமாக செலவு செய்கின்ற மாவட்டமாக நாங்கள் பேசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய அடுத்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், எங்களுடைய இளைஞர்களுக்கு போதுமான வழிகாட்டல் அங்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு போதுமான தொழில்துறைகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அந்த மாவட்டங்களிலே பிரமாணமான பிரபல்யமிக்க தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்படவில்லை. அந்த அமைக்கப்படாத காரணத்தினால்தான் அந்த இளைஞர்கள் மீண்டும் ஒரு விரக்திக்கு அழைத்து செல்லப்படுவார்களா என்கிற கவலை எங்களிடத்தில் இருக்கிறது. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, வடபுலத்திலும் கிழக்கிலும் இப்படி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்வு என்ன என்று தெரியாமல், வாழ்வாதாரம் என்னவென்று தெரியாமல் அவர்கள் திக்கு தடுமாறிக் கொண்டிருக்கிற சூழலிலே தான் நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே எதிர்காலத்திலே அரசாங்கங்கள் திட்டமிடுகிற பொழுது பிரமாண்டமான ஆலைகள் அல்லது தொழிற்சாலைகள் அல்லது தொழிலை வழங்கக்கூடிய விடயதானங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் அதிகம் அதிகம் ஏற்படுத்துவதற்கான முனைப்புகளை அதனோடு சார்ந்த அமைச்சர்களும் இந்த நாட்டின் அரசாங்க தலைவர்களும் முயலவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு பிரமாண்டமான ஒரு சமூகம் இளைஞர் சமூகம் அந்த சமூகம் இயலாமல் நொந்து நூலாகியவர்கள் நோய்வாய்ப்படுகிற சமூகமாக மாறிவிடுவார்கள் என்பதிலே எங்களிடத்திலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அநேகமான நேரங்களை அவர்கள் விளையாட்டுகளில் கழிப்பதற்கு கூட எங்களுடைய மாவட்டங்களிலே தமிழ் பிரதேசங்களிலே போதுமான விளையாட்டு மைதான வசதிகள் இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய நேரத்தை அதிலே கழித்து உடற்பயிற்சி தேக ஆரோக்கியம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் வடக்கிலும் கிழக்கிலும் எல்லா ஊர்களிலும் செய்து கொடுக்கப்படவில்லை. மற்ற பிரதேசங்களிலே நாங்கள் செல்வோம் என்றால் எங்கோ அரசாங்கத்தினுடைய அல்லது பாடசாலையினுடைய அல்லது வேறு எங்காவது ஒரு மைதானத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த எங்களது வடக்கிலும் கிழக்கிலும் சில கிராமங்களிலே இருக்கிற இளைஞர்களுக்கு அடிப்படையிலே சற்று ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு அல்லது விளையாடி அவர்களுடைய உடல் தேக ஆரோக்கியத்தை உறுதி செய்கிற இந்த அடிப்படை நிகழ்வுகள் கூட இந்த அந்த மாவட்டங்களிலே அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்படவில்லை என்கிற கவலையான விடயம் இருக்கிறது. இவர்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது. இந்த இளைஞர்களுக்கு அதிகமான நேரம் என்ன செய்து கொள்வது என்று தெரியாத ஒரு நிலைமையிலே தான் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் போதைக்குள் கட்டுப்படுகின்ற அல்லது போதை மாத்திரைக்குள் அவர்கள் வாழுகின்ற நிலைமை தள்ளப்படுகிறது என்றால் இந்த நாட்டிலே இருக்கிற அரச தலைவர்கள் நான் உட்பட இந்த சபையில் இருக்கிற மற்ற எல்லா தலைவர்களும் அதற்கு சூத்திரதாரிகள் அதற்கு உடன்பாடாக அவர்கள் இருக்கிறார்களா என்கிற கேள்வியை எதிர்காலத்திலே ஒரு சமூகம் எங்களுக்கு விரல் நீட்டி காட்டத்தான் போகிறது. எனவேதான் இந்த எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வடகிழக்கு வடக்கிலும் கிழக்கிலும் விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் விசேட தேவையுடையவர்கள் கடந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு போனவர்கள் கைகளை இழந்தவர்கள் கால்களை இழந்தவர்கள் உடல் ஊனமுட்டவர்களாக 7,115 பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கூட சரியான வழிகாட்டலை எங்களால் செய்ய முடியாமல் நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் வாழ வேண்டும் என்று துடிக்கிறார்கள், தொழில் செய்ய வேண்டும் என்று முனைப்புகளை எடுக்கிறார்கள். இதற்கு செய்யக்கூடிய சக்திகளும் வசதி வாய்ப்புகளும் போதுமானதாக எங்களுக்கு வழங்கப்படவில்லை அல்லது அரசாங்கம் நேரடியாக அது தந்து அல்லது அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையாவது சிறக்க வைப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த நிகழ்வாக இருக்கும், எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற விடயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவேதான் இப்படி ஒவ்வொரு பிரதேசத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் 7,115 இருப்பார்கள் என்றால் அம்பாறை மாவட்டத்திலே, திருகோணமலை மாவட்டத்திலே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே, கிளிநொச்சி, வவுனியா, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலே எத்தனை 1,000 பேர் இருப்பார்கள், இவர்களுக்கு யார் வழிகாட்டுவது என்கிற பிரச்சனை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்கள் எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் நல்லாட்சி தன்மை வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற இளைஞர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை வழங்கப்படுவதன் மூலம் அது தமிழரா முஸ்லீம்களா சிங்களவர்களா என்ற பேதமே எங்களுக்கு தேவையில்லை. அந்த பிராந்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் விகிதாசாரத்துக்கேற்ப அவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த அந்த சமூகத்திற்கு ஒரு முறையான வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு இதனை வழிமொழிந்து கௌரவ அப்துல்லா மௌரூப் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.
தேங்க்யூ. கருணியால் கலப்பத்தி மந்துமா
புலாசனே மந்துமணி அப்ப மஹரூப் மந்துமா விசிட் கேன்லத யோஜனாவ இத்தா பலதாயக கீழமா மே முகத்தே சந்தான் கிளான் ஒன்று ඇත්තෙන්ම මේ සම්බන්ධයෙන් කතා බහ කරනකොට අපිට මේ hina වෙන්න කොහෙන්ද කියලා ඉවරලා හිතා ගන්නත් බෑ. හේතුව තමයි දැන් මේ ආණ්ඩුව බලයට පත් වුණාට පස්සේදී වරින් වර අගමැතිතුමා විසින් ආර්ථික සංවර්ධන උපායමාර සම්බන්ධයෙන් වරින් වර වැඩපිළිවෙළ කීපයක් ඉදිරිපත් කරා. ඒ වගේම එතුමා ඇතුළු කැබිනට් ඇමතිවරු ඒ වගේම ජනාධිපතිතුමා වරින් වර කිව්වා 10,000,000කට අපි අපේ පැත්තෙන් රැකියා සපයනෝ කියලා. ඉති මම අහනවා මේ කතාවට විතරයි සීමා වෙලා තියෙන්නේ අද වෙනතුරුත් මේක ප්‍රායෝගික තලයේ නැහැ කියන එක මට පුළුවන්කම තියෙනවා පැහැදිලිව ඔප්පු කරලා පෙන්වන්න මම විශේෂයෙන්ම අපේ සභානායතුමත් ඉන්න නිසා අපි දන්නවා පසුගිය වකවානුවෙත් ඔය ඉතාලියට ඕස්ට්‍රේලියාවට තමන්ගේ ජීවිතයේ පරදුවට තබලා මැරෙන බව දැන දැනත් තරුණ තරුණියෝ ඒ වගේම ඔය ළමාලපටි බෝට් වල නැගිලා අනියම් විදියට ඒ රටවල වලට ගියේ ඇයි ඒ අය මොන හරි ආකාරකින් ඒ අයගේ අධ්‍යාපන ක්‍රියාවලිය සම්පූර්ණ කරලා තියෙනවා සාමාන්‍ය පෙළ වෙන්න පුළුවන් උසස් පෙළ වෙන්න පුළුවන් උපාධි වෙන්න පුළුවන් ඊට වඩා එහා මෙහා ගිය බෞතාක්ෂණික ආතනවලින් ලබාගත් ඒ සුසුකම් වෙන්න පුළුවන් ඒව සියල්ලම තිබුණත් ඒ අයට තමන්ගේ ශ්‍රමය මේ රටේ සංවර්ධන ක්‍රියාදාමයට යොමු කරන්න අවස්ථාවක් රටේ නැහැ ඒ නිසා තමයි මේ විද්‍යර ජීවිතයේ පරදුවට තබලා මේ අය මෙහෙම බැහැර වෙන්නේ අපි දන්නවා අද අපේ රටේ උගතුන්ගෙන් බුද්ධිමතුන්ගෙන් හිස් කාන්තාර බඩපත් වෙලා තියෙනවා ඒ අයගේ හැකියාවන්ට අනුව අපේ රටේ කිසිම පාලකෙන් මෙතෙක්කල් බලටපත් වෙච්ච අපේ රටේ සංවර්ධන ක්‍රියාදාමයට යයිගේ ඒ මායහැඟි ශ්‍රමය ඒ නිපුණ ශ්‍රමය යොදා ගන්න අවස්ථාවක් සලසලා නැහැ ඒ නිසා තමයි මේ ඛේදවාචකයට මූණ දීලා තියෙන්නේ මම පැහැදිලිව කියනවා ඒ ලක්ෂ 10 රැකියා දුන්නනම් විශේෂයෙන්ම ඔබතුමාට පුළුවන්කම තියෙනවා මම අභියෝග කරනවා රජයට ආණ්ඩුවට පුළුවන් නම් ඔබතුමාලා මොන හරි මොහොතක මේ පාර්ලිමේන්තුවේ ප්‍රකාශයටපත් කරන්න මෙන්න මේ අමාත්‍යංශවලට මෙන්න මේ දෙපාර්තමේන්තුවලට මෙන්න මේ සංස්ථාවලට මෙන්න මේ ව්‍යවස්ථාපිත ආයතනවලට මෙන්න මෙච්චර ප්‍රමාණයක් මේ වයසේ තරුණ තරුණියන්ට රැකියා දීලා තියෙනවා එහෙම පෙන්වන්න පුළුවන් නම් තමුන්නාසලාට එහෙම පෙන්වන්න තමුන්නාසලාට හැකියාවක් නැහැ මම විශේෂයෙන්ම ඔය ගිනුම් කාරක සභාවේ ඒ සැසිවාලවලට සම්බන්ධ වෙනවා ඒ සම්බන්ධන හැම අවස්ථාවකදීම දෙපාර්තමේන්තු ඒ අමාත්‍ය දෙපාර්තමේන්තු විශාල ප්‍රමාණයක් අපි මේ වෙනකොට විභාගයට රන් තිනවා ඒවයි ගිනුම් සම්බන්ධයෙන් සාකච්ඡා කරන්න ඒවයිදී හැම දෙපාර්තමේන්තුවකම බන්ධනාගාර වේවා පොලිසිය වේවා ඒ වගේම අධිකරණ වේවා සෞඛ්‍ය වේවා අධ්‍යාපන වේවා මේ හැම දෙපාර්තමේන්තුවකම විශාල රැකියා ප්‍රමාණයක් අද තියෙනවා බඳවගත්තේ නැතුව පුරප්පාඩු විශාල ප්‍රමාණයක් තියෙනවා ජේෂ්ඨ මට්ටමේ ද්විතීක මට්ටමේ ප්‍රාථමික මට්ටමේ මේ විදිහට විශාල ප්‍රමාණයක් තියෙනවා හැම ආයතනිකම ගැටලුවක් මතුවෙනවා රැකියා අවස්ථාවන් තියෙනවා නමුත් පුරප්පාඩු තියෙනවා නමුත් තමුන්නාන්සලට වැඩපිළිවෙලක් නැහැ ගන්න එකට එහෙම ක්‍රමවේදයක් නැහැ අපි දන්නේ ඇයි කියලා ඉවරලා ඒ වගේම මට මතකයි මේ ගිය සතියේ අගමැතිතුමා එක රැස්වීමකදී කිව්වා ඒ ලක්ෂ 10 මේනකොට අපි ලක්ෂ 5කට රැකියා සපයලා තියෙනවා කියලා මන් දන්නේ කොහෙද කියලා මම ඔබතුමාට දෙන්නම් මගේ ළඟ තියෙන බයෝ ඩේටා විශාල ප්‍රමාණයක් දරු මේ සභානායතුමනි මගේ ළඟ තියෙනවා මන් තමුන්නාන්සලට ගෑල් දෙන්නම් පක්ෂ ભેදිකින් තොරව මේව ලැබිලා තියෙන්නේ මම ගෑල් දෙන්නම් තමුන්නාන්සලට පුළුවන් හරි ආකාරකින් මේ සාමාන්‍ය පිළ උසස් පෙළ GAQ බෞද්ධාසන පාඨමාලා උපාධි සමත් වෙච්ච විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා ඔබතුමාලා දන්නවා උපාධිධාරීන් අද රෝහල් වල කම්කරු තන්තුරේ ඉන්නවා අර සෞඛ්‍ය අමාත්‍යලට ඒක දැනිලා ඔහු කිව්වා මේ ඒ අය එයාට සුසු රැකියාව වලට පත් කරන්නේ කියලා මේ වගේ මහා බරපතල විදිහේ රැකියා අර්බුදයක් අද පැන්නගිලා තියෙනවා තමුන්නාන්සලට මෙන්න මේක අතික්‍රමණය කරන්න වැඩපිළිවෙල ප්‍රතිපත්තියක් ක්‍රියාමාර්ගයක් නැහැ කියන එකයි මම විශ්වාස කරන්නේ ඒ වගේම මම කියනවා දැන් කොරියන් ජපාන් ඒ රටවල වලට ඒ රැකියා කෝටයක් ඇවිල්ලා තියෙනවා ගියාණ්ඩුවේදී තම තමන්ගේ හිතවතුන් ඒවට යව්වා ඒ නිසා තමුන්නාන්සලට ඒ කෝටක තියෙනෝ නම් පක්ෂ ભેදිකින් ජාතිකත්ව ભેදිකින් තොරව මම ඉල්ලීමක් කරන විශේෂයෙන්ම අද තරුණ තරුණයන් විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා රැකියා අපේක්ෂාවෙන් මෙන්න මේ අයට තමුන්නාන්සල අවස්ථාව ලබා දෙන්න ඒ විදිහේ දේවල් කරන්න එහෙම කරද්දී තමන්ට හිතවත් අය කැඳවලා ඒ අයට මොන හරි බුරු පොරොන්දුවක් දීලා ඒ අයට යොදවන්න නැතුව වාසිපත් දීමක් පමණයි කරන්න කියන එකයි මම පැහැදිලි කරන්නේ ඒ වගේ මේ මොහොතේ මම විශේෂයෙන්ම පැහැදිලි කරන්න ඕන අපි දන්නවා උතුරේ මේක වැදගත්ම දෙයක් උතුරේ දීවර කර්මාන්තයේ යෙදෙන දීවරෙන් ඉන්නව 50000ක් දීවරෙන් 50000ක් ඉන්නවා මෙන්න මේ 50000න් යැපෙන දීවර පවුල් සහ ඒවා සමාජිකව ඉන්නවා ලක්ෂ 3කට අධික සංඛ්‍යාවක්. ඒ වගේම මුලසර මන්ත්‍රීතුමනි නැගෙනහිර ධීවර කර්මාන්ත දෙන අය ඉන්නවා. ඒ වගේම 50,000ක්. යැපෙන අය ඉන්නවා දළ වශයෙන් ලක්ෂ 3 ප්‍රමාණයක්. එතකොට මෙන්න මේ අයගේ එකම කර්මාන්තය එකම ජීවනෝපාය ධීවර කර්මාන්තය පමණයි. මේ මෙන්න මේ ධීවර කර්මාන්තයේ යෙදෙන මේ වැඩිහිටියන්ට අමතරව තරුණ තරුණයන් විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. මෙන්න මේ අයට අදේ කර්මාන්තය අහිමි වෙලා තියෙනවා. මේව ඔබතුමා රජයක් විසින් දීපුවා නෙවි. මේ ලක්ෂ 10ට අමතරව මම කියන්නේ ඒ තමුන්නාන්දර දීපුවා නෙවි. ස්වාභාවිකම ඒ කර්මාන්තයේ තියෙන නිසා ඒ තරුණ කොටස් ඒකට යොමු වෙලා තියෙනවා. නමුත් අද ඒ தත්ත්වය ඒ දරුවන්ට අහිමිලා තියෙනවා. ඒකට හේතුව තමයි අපි දන්නවා වසර 2ක් 3ක් 30 දිගින් දිගටම ඉන්දියානු ධීවරය ඇවිල්ලා මේ උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල මහා පරිමාණ විදියට ඒ මූදුපතුල සුද්ධ කරලා ඒ උතුරු මූදේ ඉන්න ඒ මස්සේ ගහණය මුළුමනින්ම මංකොල්ල කනවා. සාපරාධ ලෙස මංකොල්ල කනවා, විනාශ කරනවා. මෙන්න මේක නිසා අද අපේ රටට උතුරෙන් ඒ මස්ස ප්‍රමාණය ලබා ගන්න බැරිලා තියෙනවා. අපට අල්ල ගන්න බැරිලා තියෙනවා. එක වසරකට රුපියල් කෝටි 5000ක් අපට සභාන ඇතුමනි මේ නිසා අහිමිලා තියෙනවා. ඒ වගේම මේ සම්බන්ධයෙන් අපි දිගින් දිගටම ධීවර අමාත්‍යවරයාගේ රජ ආදාන යොමු කරා මේකට වහාම ක්‍රියාමාර්ගයක් ගන්න කියලා. නමුත් අපි දන්නවා 2017 ජූලි මාසේ 6 වෙනිදා මේ බොටම් ට්‍රෝලින් කියන පන්තරන් ආවා. ඒ කියන්නේ මුහුදු පතුලේ ඇදගෙන යන දැල් වලින් මසුට් ඇල්ලීමේ ක්‍රමය තහනම් කරා. ඒක හොඳයි, ගැටලුවක් නැහැ. නමුත් අපි එදා කිව්වේ අපේ රටේ ධීවරයට මේ තහංචිය පනවන්න ඉස්සර වෙලා මහා පරිමාණ විදියට මහා දවැන්ත විදියට ඒ උතුරු මුහුද සංහාරය කරන ඒ ඉන්දියානු ධීවරයට ඒ ඉන්දියානු ව්‍යාපාරිකයගේ ඒ බෝට් ටෝලින් කරන අපරාධය නවත්තන්න මීට වඩා එහා ගිය තහංචි ඇති පනත ක්‍රියාත්මක කරන්න කියලා. ඒ දේ තාමත් කරේ නැහැ. මෙන්න මේ පනත එදා සම්මත වෙච්ච නිසා සිද්ධ වුණේ වෙන මොකක්වත් දෙවි දේශී වශයෙන් අපේ ධීවර කර්මාන්තයට යම් ආකාර බලපෑමක් වෙලා තිනවා. මේ වැඩේ හොඳයි. නමුත් මේ කරේ අපේ ධීවරය පදනම් කරගෙන. අන්න ඒක තමයි අපි කියන්නේ මේකේ අඩුපාඩුව. ඒ නිසා අපි එදා කිව්වා ධීවර අමාත්‍යරයට, ඒ වගේම නිලධාරීන්ට කිව්වා වහාම ක්‍රියාත්මක පරිදි 1979 අංක 59 දරන විදේශ ධීවර යාත්‍රා බෝට්ටු විධිමත් කිරීමේ විධිවිධාන පඩත මෙන්න මේක සංශෝධනය කරලා ඉතාමත්ම ඉක්මනින් මේක පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා පාර්ලිමේන්තුවේ කාගෙත් ආශිර්වාදය ඇතුව මේක සම්මත කිරීමෙන් පමණයි ඒ ඉන්දියානු ධීවරයා මේ දක්වාම කරන්නේ මහා විනාශකාරී අපරාධය නවත්තන්න පුළුවන් කියලා. එදා ධීවර අමාත්‍යවරයා කිව්වා සති දෙකක් ඇතුළත මේක ගේනවා කියලා. මම අද ධීවර අමාත්‍යංශ ලේකම්තුමියගෙන් කතා කරලා ඇහුවා මීට මොහොතකට පෙර ඇයි මේක තාම ගේන්නේ නැත්තේ කියලා. නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් මේක එවලා තියෙනවා කිව්වා. නමුත් එතුමියට තාම හම්බුනේ නැහැ කිව්වා. ඒ නිසා අපි කියන්නේ ඒක ගෙන්නවා ගැනීමේ වක්කීම තියෙන්නේ අමාත්‍යරටත් ලේකම්වරටත් අධ්‍යක්ෂ ජනරාලවරටත්. එයා මේක වහාම ගෙන්නෝගෙන මේ අපරාධය දිගින් දිගටම සිදුවෙන්නේ නැතුව මේක නවත්තන්නේ කියන ඉල්ලීම අපි මේ මොහොතේ අනිවාර්යම කරනවා. ඒ නිසා මේ සම්බන්ධයෙන් මේ කටයුත්ත නොකිරීමෙන් සිද්ධ වෙන්නේ අපට ඒ ඉන්දියානු ධීවර ආක්‍රමිකයාගේ අත්මද ක්‍රියාකලාපය මුළුමනින්ම අහෝසි කිරීමේ ක්‍රියාවලිය කල්යමක් වෙන්නේ. ඒ නිසා අපි විශේෂයෙන්ම ඉල්ලීමක් කරනවා තමුන්වාන්දල් ධාරි පහසුවක් වෙනවා. මෙන්න මේ පන්තරන් ඇවිල්ලා මේ විනාශකාරී පන්නකමේ තුලින් අපේ ධීවරයා බේරගත්තතින්, ඒ වගේම අපේ රටේ ආර්ථිකයේ ඒ වෙන විනාශය බේරගත්තතින් තමුන්වාන්දල් බලපෑමකින් තොරව ඒ ධීවර කර්මාන්තයේ යෙදෙන්න ඉන්න නැගෙනහිර සහ උතුරේ ඉන්න තරුණයන්ට අවස්ථාවකයකින් සැලසෙනවා. අනේ ඒ නිසා ගර්මන්තමා මේක වහාම ක්‍රියාත්මක පරිදි ක්‍රියාත්මක කරන්නේ කියන එක අපි ඉල්ලීම කරමින් ඕනා දිනවා.
ස්තුතියි. යෝජනාංක අතර සභාව එකඟද? ඔව්. ඔව්. හිරුණකා පෙමචන්ද මාත්මිය. නැත. ඔව් ගරු ඩග්ලස් දේවානන්ද. හොන්ඩර්බල් ඩග්ලස් දේවානන්ද.
நன்றி குழுக்களுக்கு சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, யுத்தத்தின் போது உயிரிழந்த மக்களை நினைவு கூறுவதற்காக நினைவு தூபியொன்றை அமைத்தல் மற்றும் நினைவு கூறுவதற்கான பொது தேதியொன்றை குறித்து ஒதுக்குதல் தொடர்பாக கௌரவ உறுப்பினர் வடிவேல் அவர்கள் அதை ஆமோதிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
கௌரவ டக்ளஸ் தேவானந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்ட இந்த பிரேரணையை நான் மலையக மக்கள் சார்பாக பணிமொழிகின்றேன் இந்த சபையிலே.
நன்றி கௌரவ உறுப்பினர் வடிவேல் அவர்களே, நன்றி. குழுக்களுக்கு சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, எமது நாட்டை பொறுத்தவரையில் சுமார் 3 சகாப்த காலமாக பல்வேறு வகையிலான அழிவுகளை கொண்டு தந்திருந்த யுத்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அந்த யுத்தம் எமது நாட்டில் உருவாகுவதற்கு ஏதுவான காரணிகள் இனங்காணப்பட்டு அவை முற்றுமுழுதாகவே களையப்பட வேண்டியது அவசியமானதும் அவசரமானதும் செயல்பாடாக இருக்க வேண்டும். அந்த வகையில் கடந்த கால நிகழ்வுகளை ஆராய் முகமாக ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டும் அறிக்கையில் வெளியிடப்பட்டும் பல்வேறு தரப்பினரால் அது சார்ந்த நூல்கள் எழுதப்பட்டும் வருகின்ற எமது நாட்டில் கடந்த கால நிகழ்வுகளின் அனுபவங்களை நேரடியாக பெற்றுக்கொண்டுள்ள நாங்கள் வாழ்ந்து வருகின்ற காலத்திலேயே அத்தகைய நிகழ்வுகள் மீள உருவாகாத வகையிலான தீர்வுகளை நாங்களே எட்ட வேண்டியிருக்கின்றது. இன்று எமது நாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மோங்கொடுத்து வருகின்றது. பொருளாதார பிரச்சனை என்பது முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இந்த பொருளாதார பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு அடிப்படை பிரச்சனையாக தேசிய பிரச்சனை இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் தேசிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை நேர்மையான முறையில் முன்னெடுத்து வருவதை நான் உணர்கின்றேன். அதில் ஒன்றாகவே புதிய அரசியல் ஜாப்பினை கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. எனினும் இத்தகைய அரசியல் ரீதியிலான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போது அதனை ஏற்கக்கூடிய நிலையிலான வகையில் எமது மக்களிடையே கருத்தியல் தளமொன்றை உருவாக்க வேண்டிய அவசியமாகும். இதனை நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்துள்ளேன். அதாவது எமது நாட்டு மக்களிடையே அரசியல் ஜாப்பு ரீதியிலான மாற்றங்களுக்கான அவசியம் பற்றிய கருத்தினை அந்த மக்களுக்கு வெளியே புகுத்தாமல் அந்த மக்களினது உணர்வுகளுடன் ஒன்றரை கலக்கக்கூடிய வகையில் தெளிவான புரிதல்களுக்கான கலந்துரையாடல்களை ஏற்படுத்த வேண்டியது கட்டாயமாகும். இந்த புரிந்துணர்வுகளை எமது மக்கள் மத்தியில் கட்டியெழுப்புகின்ற செயல்பாடுகளுக்கு முன்பதாக அல்லது அந்த செயல்பாடுகளின் போது சமாந்திரமான வகையில் எமது மக்களின் உணர்வு ரீதியான பிரச்சனைகளையும் ஏனைய அடிப்படை அன்றாட மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்திருத்தல் மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். பட்டினியில் கிடப்பவனிடம் போய் தேசிய நல்லிணக்கம் பற்றி உபதேசம் செய்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் எட்டிவிடப் போவதில்லை. அந்த வகையில் எமது மக்கள் மிக நீண்ட காலமாகவே உணர்வு பட்டினியால் வாடி வதங்கி போயுள்ளனர். அவற்றின் வெளிப்பாடுகள் நியாயமான தொடர் போராட்டங்களாகவே உருவெடுத்து தொடர்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எமது மக்களின் உணர்வு பட்டினியை முதலில் போக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கின்றது. உண்மையில் எமது நாட்டில் தேசிய நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு தொடர்பிலான தேசிய கொள்கையை வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மேன்மதங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் அவர்களும் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நாட்டில் இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கும் அதனூடாக தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருவது வரவேற்கத்தக்கது. இந்த முயற்சியானது புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பிலான முயற்சிகளுக்கு முன்னதாக மேற்கொள்ளப்பட்டு சாத்தியமாகப்பட்டிருக்க வேண்டும். அந்த வகையில் எமது நாட்டில் தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்பட வேண்டுமாயின் முதலில் எமது மக்களது உணர்வு ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளன. அவை தீர்க்கப்படாவிட்டால் மாத்திரமே தேசிய நல்லிணக்கமானது உணர்வுபூர்வமானதாகவும் வலுவுள்ளதாகவும் அமைவதற்கு சாத்தியமாகும். அதே நேரம் இதற்கான முயற்சிகள் சிங்கள மக்களிடையேயும் அடித்தளத்திலிருந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். அன்றி தேசிய நல்லிணக்கம் என்பது பலவந்தமாக கட்டியெழுப்புதல் கூடியதல்ல. அதே நேரம் நமது மக்களுக்கான வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதும் வீதிகளை புனரமைத்து கொடுப்பதும் வாழ்வாதாரங்களுக்கான உதவிகளை மேற்கொள்வது போன்ற தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்ற திட்டங்களின் ஊடாக மாத்திரமே தேசிய நல்லிணக்கம் எமது மக்களிடையே ஏற்பட்டுவிடப் போவதும் இல்லை. இவ்வாறான தேவைகளை நிறைவேற்றுவது மாத்திரமே எமது மக்களிடையே தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான வழிமுறை என எண்ணினால் அது ஒருபோதும் சாத்தியமாகப் போவதில்லை. எமது மக்களின் உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அவை தொடர்பில் தொடர்ந்தும் நான் இந்த சபையில் ஏற்கனவே கூறி வந்திருக்கின்றேன். அவற்றில் மிக முக்கியமான ஒரு விடயம் பற்றியதாகவே எனது இன்றைய தனிநபர் பிரேரணை அமைந்துள்ளது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை விட்டு கொடுக்கவோ, இலங்கையர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை விட்டு கொடுக்கவோ ஒருபோதும் தயாராக இல்லை. எமது மக்கள் தமிழர்களாகவும் அதே நேரம் இலங்கையர்களாகவுமே வாழ விரும்புகின்றார்கள். இதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் எமது மக்களது உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அந்த வகையில் யுத்தம் காரணமாக உயிரிழந்த தமது உறவுகளை நினைவுகூறும் வகையில் ஒரு பொதுவான நினைவு தூபி ஒன்றினை அமைப்பதற்கும் அதற்கென ஒரு தினத்தை பிரகடனப்படுத்துவதற்காகவுமே மேற்படி தனிநபர் பிரேரணை என்னால் இங்கு முன்வைக்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் நான் இதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் நிறைவேற்றப்படாததற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் யுத்தத்தை வெற்றி கொண்ட ஒரு அரசு என்ற ரீதியில் அது கேள்விக்குறியாகவே இருந்துவிட்டதென்றே நான் கருதுகின்றேன். இத்தகைய எமது மக்களின் உணர்வுபூர்வமான விடயங்கள் உட்பட பல்வேறு தேவைகள் நிறைவேற்றப்படாமை மற்றும் சிறுபான்மையின மக்களை போதிய அளவு அவதானத்தில் கொள்ளாததன் செயல்பட்டதன் விளைவாகவே அம்மக்களது தேவைகள் உணர்த்தப்பட்ட நிலையில் அம்மக்களின் அதிபெரும்பான்மையினரால் இந்த ஆட்சிக்கு வித்திடப்பட்டமை பற்றி இந்த ஆட்சியில் இருக்கின்ற பலரும் ஏற்றுக்கொள்கின்ற நிலை காணப்படுகின்றது. யுத்தத்தை வெற்றி கொண்ட நாம் தமிழ் மக்களது மனங்களை வெல்லவில்லை என தனது ஆரம்ப சுதந்திர தின உரையில் கருத்து வெளியிட்டிருந்த ஜனாதிபதி அவர்களினதும் தமிழ் பேசும் மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும் என்ற முனைப்போடும் செயல்படுகின்ற பிரதமர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களினதும் தலைமையில் இந்த நாட்டின் தேசிய நல்லிணக்க செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஆட்சி காலத்தில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் இதனை நான் இங்கு முன்வைத்துள்ளேன். எமது மக்கள் தங்களது உறவுகளை கடந்த கால யுத்தத்தில் பறிகொடுத்து விட்டு அந்த உயிர்களின் ஆத்மசாந்தி வேண்டி மதச்சடங்குகளை மேற்கொண்டு அவர்களை நினைவு கூறுவதில் கடந்த காலங்களில் இறுக்கமானதொரு சூழ்நிலைமையை எதிர்கொண்டிருந்தனர் என்பதை யாவரும் அறிவீர்கள். ஆனால் தற்போதைய நிலையில் அந்த சூழ்நிலை ஓரளவுக்கு தளர்த்தப்பட்டு வருகின்றமை வரவேற்கத்தக்கது. எனினும் மேற்படி சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக தங்களது உறவுகள் உயிர்நீத்த இடங்களுக்கு சுயமாக செல்லுகின்ற எமது மக்கள் பல்வேறு தடைகளையும் சிரமங்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்நோக்குகின்ற நிலைமைகள் முற்றாக இன்னும் நீங்கிவிடவில்லை. எனவே இவ்வாறான எமது மக்களது உணர்வு ரீதியிலான பாதிப்புகளை தொடர்ந்தும் வளர்த்தெடுத்து அதனை வெறுப்பாக எங்கள் மக்கள் மத்தியில் குடியிருத்தாமல் அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டு என நான் நம்புகின்றேன். எனவே உயிரிழந்த உறவுகளை நினைவுகூறுவதற்கு உரிய வகையில் ஒரு பொது தூபி ஒன்றை இறுதி யுத்தம் நடைபெற்றிருந்த பகுதியில் பொருத்தமான ஒரு இடத்தில் அமைப்பதற்கும் அதற்கான ஒரு தேதியை குறித்து ஒதுக்குவதற்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். இதனை இந்த அரசு மேற்கொள்ளும் இடத்து இந்த அரசு மீது எமது மக்களின் நம்பிக்கைகள் வலுப்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. யுத்தத்தால் கொல்லப்பட்ட உறவுகளை எமது மக்கள் நினைவு கூறுகின்ற நிகழ்வினை சில சிங்கள தரப்பு இனவாத அரசியல்வாதிகள் புலிகளை நினைவு கூறுவதாக சித்தரித்து சகோதர சிங்கள மக்கள் மத்தியில் இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்ற செயல்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனை தூக்கி பிடித்து கொள்கின்ற தமிழ் தரப்பு இனவாத அரசியல்வாதிகள் இதனை மையப்படுத்தியதாக தங்களது கருத்துக்களை எமது மக்கள் மத்தியில் பரப்புகின்ற நிலையில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு கூட இந்த நாட்டில் தமிழர்களுக்கு உரிமை இல்லை என்ற நிலைக்கு எமது மக்கள் தள்ளப்படுகின்றனர். இந்த நிலைமையை மாற்றி இதற்கொரு தகுந்த ஏற்பாட்டினை சுமூகமான முறையில் கொண்டு வருவதே எமது நோக்கமாக உள்ளது. கொல்லப்பட்ட புலிகள் இயக்க உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்காக புலிகள் இயக்கத்தினர் நவம்பர் மாதத்தில் 28ஆம் தேதியை ஒதுக்கியிருந்தனர். அதுவேறு. இங்கு நான் கோருவது கடந்த கால யுத்தத்தின் போது உயிரிழந்த உறவுகளை எமது மக்கள் நினைவு கூறும் வகையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட மே மாதத்தில் ஒரு தினத்தையே குறித்தொதுக்கும்படி கோருகின்றேன். அதுவும் யுத்தம் காரணமாக உயிரிழந்த எமது நாட்டின் அனைத்து மக்களையும் நினைவு கூறத்தக்க வகையிலே இது அமைய வேண்டும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த கோரிக்கை எமது நாட்டிலேயே பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற சிங்கள மக்களில் இனவாதமற்ற பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்று கோப்பா பிளவு மக்கள் தங்களது சொந்தக்காணி நிலங்களை வேண்டி நடத்துகின்ற போராட்டத்தில் சிங்கள சகோதர மக்களும் பங்கேற்கின்றனர். காணாமல் போன தமது உறவுகளை கண்டறிவதற்காக எமது மக்கள் கிளிநொச்சியில் மேற்கொண்டு வருகின்ற அறவழி போராட்டத்தில் தங்களது உறவுகள் காணாமல் போன சிங்கள சகோதரிகளும் பங்கெடுத்து வருகின்றார்கள். முள்ளிவாய்க்கால் பகுதியில் இறுதியாக நடைபெற்ற உயிரிழந்த உறவுகளுக்கான நினைவேந்தும் நிகழ்வில் ஒரு பௌத்த தேரர் மனிதநேயத்துடன் கலந்து கொள்கின்றார். இத்தகையதொரு நிலை மாற்று காலம் எமது நாட்டிலே இன்று ஏற்பட்டு வருகின்றது. இது மிகவும் வரவேற்கத்தக்கதொரு மாற்றமாக தெரிகின்றது. தன்னை கொலை செய்ய வந்த தமிழ் இளைஞரையே மன்னிப்பு கொடுத்து விடுவித்த மனிதாபிமானம் கொண்டவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற நாட்டில் எமது நாட்டில் யுத்தம் மிக கொடூரமாக நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் தனது உயிரையும் பொருட்படுத்தாது ஓபந்தையில் புலிகள் இயக்கத்துடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்ட மனிதாபிமானம் மிக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா இருக்கின்ற நாட்டில் எமது மக்களின் உணர்வுகள் மதிக்கப்படும் என்றே நான் நம்புகின்றேன். அந்த வகையில் நான் இந்த தனிநபர் பிரேரணையை முன்வைத்துள்ளேன் என்பதையும் இங்கு தெரிவித்து கொண்டு நீங்கள் எதுவும் கதைக்கிறீங்களா? கதைக்கல தானே கதைக்கிறீர்கள். ஓ ஷால் ஐ வைண்ட் அப்?
நோ, வைண்ட் அப் ப்ளீஸ்.
வைண்ட் அப். அனதர் 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் ப்ளீஸ். இன்றைய தினம் என்னால் இங்கு முன்வைக்கப்பட்ட தனிநபர் பிரேரணை தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்துள்ள அனைத்து தரப்பினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது பிரச்சனைகள் அனைத்தையும் நாமே தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்கின்றோம். இதனை அடியொட்டியதாகவே எனது கருத்துக்கள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் நீங்கள் அறிவீர்கள். எமது பிரச்சனைகளுக்கு சர்வதேச அளவு கொள்கை கொண்டு அளவீடுகள் செய்யப்படுவதோடு அல்லது சர்வதேசத்தை கொண்டுதான் நமது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதோ எமது நாட்டுக்கு ஆரோக்கியமானதாக அமையாது. கடந்த காலங்களிலும் எமது பிரச்சனைகளில் சர்வதேசமானது எமக்கு சாதகமான முறைகளில் அல்லாது பெரும்பாலும் எமக்கு பாதகமான முறைகளிலேயே செயல்பட்டிருந்த விதம் குறித்து பலரும் அறிந்திருப்பீர்கள். எனினும் எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் அனைவரும் நம்பிக்கையுடையவர்களாக செயல்பட வேண்டியது அவசியமாகும். இனங்களுக்கிடையில் நம்பிக்கை அற்று போன நிலைமையே எமது நாடு கடந்த காலங்களில் பல்வேறு அனர்த்தங்களை சந்தித்து வந்துள்ளதை நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும். எமக்குரிய பிரச்சனைகள் குறித்து நாமே சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய சூழல் இந்த நாட்டில் தாராளமாக இருக்கின்றது. அதற்குரிய ஆளுமை இருந்தால் இந்த ஆளுமையுடன் நேர்மையான முறையில் முயற்சிகளை எடுத்தால் எங்களால் நிச்சயமாக உரிய இலக்குகளை எட்ட முடியும். எமது மக்களின் வாக்குகளால் கடந்த 23 வருடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற நான் இந்த நாட்டில் இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்கும் அதன் ஊடாக தேசிய நல்லிணக்கத்தை வலுவுள்ளதாக கட்டியெழுப்புவதற்கும் அயராது உழைத்து வந்துள்ளேன் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் எமது மக்களின் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மற்றும் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் தொடர்பில் நான் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் தொடர்பில் மனிதாபிமான ரீதியிலான பார்வையே சகோதர சிங்கள மக்களிடத்தே இருக்கும் என நான் நம்புகின்றேன். இந்த நாட்டில் இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில்
சந்தேகங்கள்
வகையிலான குழப்பங்களை தூண்டக்கூடிய வகையிலான கோரிக்கைகளை முன்வைப்பதோடு கருத்துக்களை வெளியிடுவதோடு அனைத்து மக்களும் எமது மக்களே என்ற கொள்கையிலிருந்து செயல்பட்டு வருகின்ற எனது நோக்கமாக இருக்கப் போவதில்லை. நன்றி.
தேங்க்யூ.